சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை மே 28, 2023. தலைப்பு: பண்டைய மற்றும் நவீன நெக்ரோமான்சி அலியாஸ் மெஸ்மரிசம் மற்றும் ஹிப்னாட்டிசம் கண்டிக்கப்பட்டது. கோல்டன் உரை, நீதிமொழிகள்: தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்களல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. பொறுப்பு ரீதியான வாசிப்பு: சங்கீதம்: பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்துகொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்கலாக்கி விடுகிறார். தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றஞ்சுமராது. பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்து. சங்கீதம்: கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழக்கடவது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். நாளாகமம்: இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடே அம்மோனியருக்கு அப்புறத்திலுள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள், இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசூன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேடக் கூடினார்கள். யூதாவிலுள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புதுப்பிராகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்திலிருக்கிற நீரல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர் மோவாபியர் சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பெலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான். அப்பொழுது சகரியாவின் குமாரனாகிய ஜகாசியேலின் மேல் கர்த்தருடைய ஆவி சபையின் நடுவில் வந்தது. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றான். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கினபோது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். சங்கீதம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூதி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கிறிஸ்டியன் சயின்ஸில் பெயரிடப்பட்டுள்ளபடி விலங்கு காந்தவியல் அல்லது ஹிப்னாடிசம் என்பது பிழை அல்லது மரண மனதை குறிக்கும் குறிப்பிட்ட சொல். மனம் என்பது பொருளில் உள்ளது. அது தீயதும் நல்லதும் ஆகும் என்பது தவறான நம்பிக்கை. தீமை நல்லதை போலவே உண்மையானது மற்றும் அதிக சக்தி வாய்ந்தது. இந்த நம்பிக்கைக்கு உண்மையின் ஒரு தரம் இல்லை. இது அறியாமை அல்லது தீங்கானது. ஹிப்னாட்டிசத்தின் தீங்கிழைக்கும் வடிவம் தார்மீக முட்டாள்தனத்தில் முடிவடைகிறது. விலங்கு காந்தத்திற்கு அறிவியல் அடித்தளம் இல்லை, ஏனென்றால் கடவுள் உண்மையான, இணக்கமான மற்றும் நித்தியமான அனைத்தையும் நிர்வகிக்கிறார். மேலும் அவருடைய சக்தி மிருகமோ மனிதனோ அல்ல. அதன் அடிப்படையானது ஒரு நம்பிக்கை மற்றும் இந்த நம்பிக்கை விலங்கு அறிவியலில் விலங்கு காந்தவியல் மெஸ்மரிசம் அல்லது ஹிப்னாட்டிசம் என்பது வெறும் மறுப்பு, புத்திசாலித்தனம். சக்தி அல்லது யதார்த்தம் ஆகியவற்றை கொண்டிருக்கவில்லை. மேலும் அர்த்தத்தில் இது மரண மனம் என்று அழைக்கப்படும் உண்மையற்ற கருத்து. ஒரே ஒரு உண்மையான ஈர்ப்பு மட்டுமே உள்ளது, ஆவியின் ஈர்ப்பு. துருவத்தின் மீது ஊசியை காட்டுவது இந்த அனைத்தையும் தழுவும் சக்தி அல்லது கடவுளின் ஈர்ப்பு, தெய்வீக மனதை குறிக்கிறது. கடவுள் பிரபஞ்சத்தை ஆள்வதால் கோள்களுக்கு மனிதனின் மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் மனிதன் கடவுளின் சக்தியை பிரதிபலிக்கிறான், பூமியின் மீதும் அதன் சேனைகளின் மீதும் ஆதிக்கம் செலுத்துகிறான். கிறிஸ்தவ விஞ்ஞானம் மன நடவடிக்கையின் அடிப்பகுதிக்கு சென்று தெய்வீக மனதின் வெளிப்பாடு என அனைத்து தெய்வீக செயல்களின் சரியான தன்மையை குறிக்கும் தத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. அதன் விளைவாக எதிர் செயலின் தவறான தன்மை, தீமை, அமானுஷ்யம், அயோக்கியத்தனம், மெஸ்மரிசம், விலங்கு காந்தவியல், ஹிப்னாட்டிசம். அறிவியலின் மருந்து தெய்வீக மனம் மற்றும் நேர்மையின்மை, சிற்றின்பம், பொய்மை, பழிவாங்குதல், தீமை ஆகியவை விலங்குகளின் நாட்டம் மற்றும் நோயுற்றவர்களை குணப்படுத்தும் மனகுணங்கள் அல்ல. கிறிஸ்துவர் அறிவியல் ஆவியின் புரிதல் மூலம் பொருள் நம்பிக்கைகளை அழிக்கிறது. மேலும் இந்த வேலையின் முழுமை ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது. தவறான மனித மன சக்திகள் எந்த பெயரில் அல்லது பாசாங்கு செய்தாலும் தீமையை மட்டுமே செய்ய முடியும். ஏனென்றால் ஆவியும் பொருளும், நன்மையும் தீமையும், ஒளியும் இருளும் ஒன்று சேர முடியாது. தீமை ஒரு மறுப்பு, ஏனென்றால் அது உண்மையில்லாதது. அது ஒன்றும் இல்லை, ஏனென்றால் அது ஒன்று இல்லாதது. இது உண்மையற்றது, ஏனென்றால் அது சர்வ வல்லமையுள்ள மற்றும் எங்கும் நிறைந்த கடவுள் இல்லாததை குறிக்கிறது. தீமையில் சக்தியோ உண்மையோ இல்லை என்பதை ஒவ்வொரு மனிதனும் கற்றுக்கொள்ள வேண்டும். தீமை என்பது தன்னம்பிக்கை. அது கூறுகிறது, நான் ஒரு உண்மையான நிறுவனம், நல்லதை மிகைப்படுத்திக் கொள்கிறேன். இந்த பொய்யானது அனைத்து பாசாங்குகளிலிருந்தும் தீமையை அகற்ற வேண்டும். தீமையின் ஒரே சக்தி தன்னைத்தானே அழித்துக் கொள்வதுதான். ஒரு துளி நல்லதையும் அழிக்க முடியாது. நன்மையை அழிக்கும் தீமையின் ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியே. தீமை செய்பவரை தண்டிக்க மட்டுமே உதவுகிறது. ஏசாயாவில் நாம் வாசிக்கிறோம், நான் சமாதானத்தை உண்டாக்கி தீமையை உண்டாக்குகிறேன். கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறேன். ஆனால் தீர்க்கதரிசி தெய்வீக சட்டத்தை அதன் உச்சகட்டத்திற்கு தீமையின் மீதான நம்பிக்கையை தூண்டுவதாக குறிப்பிடுகிறார். அதை மேற்பரப்பில் கொண்டு வந்து அதன் பொதுவான வகுப்பான ஒன்றுமில்லாத நிலைக்கு குறைக்கிறார். நீரோட்டையை சுத்தப்படுத்த சீறு நிறைந்த ஆற்றுப்படுகையை கிளற வேண்டும். தார்மீக இரசாயனமயமாக்கலில் தீமை, மாயையின் அறிகுறிகள் மோசமடையும் போது இறைவன் ஒரு தீமையை செய்துவிட்டான் என்று நம் அறியாமையால் நாம் நினைக்கலாம். ஆனால் கடவுளின் சட்டம் பாவம் என்று அழைக்கப்படுவதையும் அதன் விளைவுகளையும் வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் தீமையின் அனைத்து உணர்வையும் பாவத்திற்கான அனைத்து சக்தியையும் அழிக்கும். கடவுள் அல்லது நல்லவர் மனிதனை ஒருபோதும் பாவம் செய்ய முடியாதவராக ஆக்கவில்லை. இது நன்மைக்கு எதிரானது, அதாவது தீமை. இது மனிதர்களை தவறு செய்யக்கூடியதாக ஆக்குகிறது. எனவே தீமை என்பது ஒரு மாயை மட்டுமே, அதற்கு உண்மையான அடிப்படை இல்லை. தீமை என்பது தவறான நம்பிக்கை. கடவுள் அதன் ஆசிரியர் அல்ல. தீமையின் பெற்றோர் ஒரு பொய். பைபிள் அறிவிக்கிறது, எல்லா காரியங்களும் அவரால் தெய்வீக வார்த்தை உண்டாக்கப்பட்டன. அவர் இல்லாமல் எதுவும் உண்டாக்கப்படவில்லை. இது தெய்வீக விஞ்ஞானத்தின் நித்திய உண்மை. பாவம், நோய், மரணம் ஆகியவை ஒன்றுமில்லாதவை என்று புரிந்து கொண்டால் அவை மறைந்துவிடும். சூரியனுக்கு முன் நீராவி உருகுவது போல நன்மையின் உண்மைக்கு முன் தீமை மறைந்துவிடும். மரண மனம் பொருளில் உணர்வின் அடிப்படையில் செயல்படுவது விலங்கு காந்தம். ஆனால் இந்த மனம் என்று அழைக்கப்படும் அதில் இருந்து எல்லா தீமைகளும் வருகின்றன. அது தனக்குத்தானே முரண்படுகிறது. மேலும் இறுதியாக அறிவியலில் வெளிப்படுத்தப்படும் நித்திய உண்மை அல்லது தெய்வீக மனத்திற்கு அடிபணிய வேண்டும். கிறித்துவ அறிவியலை பற்றிய நமது புரிதலின் விகிதத்தில் நாம் பரம்பரை நம்பிக்கை, பொருள் அல்லது விலங்கு காந்தவியல் ஆகியவற்றில் உள்ள மனதின் நம்பிக்கையிலிருந்து விடுபடுகிறோம். அழியாத உயிரினத்தின் நிலையை பற்றிய நமது ஆன்மீக புரிதலின் விகிதத்தில் அதன் கற்பனை சக்தியின் பாவத்தை நிராயுத பாணியாக்குகிறோம். மனித பாசத்தில் உள்ள நன்மை தீமையின் மீதும் ஆன்மீகம் மிருகத்தின் மீதும் ஏற்றம் பெற்றிருக்க வேண்டும். இல்லையெனில் மகிழ்ச்சி ஒருபோதும் வெற்றி பெறாது. இந்த வான நிலையை அடைவது நமது சந்ததியை மேம்படுத்தும், குற்றங்களை குறைக்கும், மேலும் லட்சியத்திற்கு உயர்ந்த நோக்கங்களை கொடுக்கும். பாவத்தின் ஒவ்வொரு பள்ளத்தாக்கும் உயர்த்தப்பட வேண்டும், மேலும் சுயநலத்தின் ஒவ்வொரு மலையும் தாழ்த்தப்பட வேண்டும். நம் கடவுளின் நெடுஞ்சாலை அறிவியலில் தயாராக இருக்க வேண்டும். எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தீமையை நன்மையால் வெல்லுங்கள். உங்களை அறிந்து கொள்ளுங்கள். கடவுள் ஞானத்தையும் தீமைக்கு எதிரான வெற்றிக்கான சந்தர்ப்பத்தையும் வழங்குவார். அன்பின் அலங்காரத்தில் மனித வெறுப்பு உங்களை அடைய முடியாது. உயர்ந்த மனித குலத்தின் சிமெண்ட் அனைத்து நலன்களையும் ஒரே தெய்வீகத்தில் இணைக்கும். இந்த ஜட உலகம் இப்போதும் முரண்பட்ட சக்திகளின் களமாக மாறி வருகிறது. ஒருபுறம் கருத்து வேறுபாடும் குழப்பமும் இருக்கும், மறுபுறம் அறிவியல் மற்றும் அமைதி இருக்கும். பௌதிக நம்பிக்கைகளின் முறிவு பஞ்சம் மற்றும் கொள்ளை நோய், தேவை மற்றும் துன்பம், பாவம், நோய் மற்றும் மரணம் என்று தோன்றலாம். அவை ஒன்றுமில்லாதது தோன்றும் வரை புதிய கட்டங்களை எடுத்துக்கொள்கிறது. இந்த இடையூறுகள் பிழையின் முடிவு வரை தொடரும். எல்லா முரண்பாடுகளும் ஆன்மீக சத்தியத்தில் விழுங்கப்படும். இந்த நிறைவு நெருங்க நெருங்க தெய்வீக அறிவியலுக்கு ஏற்ப தன் போக்கை வடிவமைத்தவர் இறுதி வரை நிலைத்திருப்பார். பொருள் அறிவு குறைந்து ஆன்மீக புரிதல் அதிகரிக்கும் போது உண்மையான பொருள்கள் பொருள் ரீதியாக பிடிக்கப்படுவதற்கு பதிலாக மனதளவில் பிடிக்கப்படும். இந்த இறுதி மோதலின் போது தீய மனங்கள் அதிக தீமைகளை நிறைவேற்றுவதற்கான வழிகளை கண்டுபிடிக்க முயற்சிக்கும். ஆனால் கிறிஸ்துவர் அறிவியலை புரிந்து கொள்பவர்கள் குற்றத்தை கட்டுக்குள் வைத்திருப்பார்கள். அவை பிழையை அகற்ற உதவும். அவர்கள் சட்டம் மற்றும் ஒழுங்கை பராமரிப்பார்கள், மேலும் இறுதி பரிபூரணத்தின் உறுதிக்காக மகிழ்ச்சியுடன் காத்திருப்பார்கள். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.